அன்று விஞ்ஞானி எப்போது மிருக நிலையிலிருந்து மனிதனாகின்றானோ அவன் முழு முதற் கடவுள் என்று விநாயகர் தத்துவத்தை தெளிவாக நாம் பலவிதமான விநாயகர் வினைக்கு நாயகனாகின் உடனே தன்னை எப்போது உடம்பு கொண்ட மிருகங்களாக இருக்கணும் என்ன வந்து கொண்ட மனிதனாக உருவாக்கிறது என்ன வலியின் தலை கொண்டு பலவிதமான உணர்வுகளை உருவாக்கும் தன்னை கட்ட நாம் பிரம்மாவை பெறப்பிடித்தார் என்று ஆறாவது அறிவிக்கின்ற அறிவை அதனால் தொடர்ந்து இயற்கை மோதலாகும் போது எப்படி ஒன்று உருவாகின்றதோ இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீமையினை நீக்கும் உணர்வை உருவாக்கி தீமையினை நீக்கும் சக்தி பெற்ற ஆகவே இதை உருவாக்கக்கூடிய திறன் பெற்றவர் தான் பிரம்மாவை சிறப்பிடித்தார். ஆனால் விஞ்ஞானி இந்த மனித உடலில் வரும் தீமைகளை நீக்க கற்றுக்கொண்டாலும் இந்த விஞ்ஞானி என்ன செய்கிறார் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு பலவிதமான உணர்வுகளை சேர்க்கையை சேர்த்து அது கருத்தந்தை உருவாக்கும் தன்மை பெற்றவர்கள். அப்போ எப்படி எழுத்து ஸ்டேட்ல நீங்க ஒரு காலத்தை நீங்க திருப்ப திருப்ப எழுதி பாருங்க அந்த மனதில் தெளிவாக எழுதி அந்த மனதில் தெளிவாக எழுதி என்பது இந்த நினைவு எழுதி பழையாச்சுன்னா மீண்டும் இந்த நினைவு எழுதிடுவாங்க இதை போல நீங்க கற்று படிச்சு எழுதி இதே உணர்வு அணிச்சு அகண்ட அண்டத்திற்கு அழைச்சி தரும் நீங்க படிக்க 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 அந்த உணர்வின் தன்மை நீங்க தெரிந்து கொள்ள உடம்பு இப்படித்தான் ஆனது இதை போல ஒவ்வொரு உணர்வின் தன்மை வரப்போம் போது இப்போ 27 நட்சத்திரம் அதனதன் உணர்வின் தன்மை பெற்றது அந்த நட்சத்திரத்தின் வெளிவரத்துக்கு சுவாமி இசை ஆகவே இதை போல பல நட்சத்திரத்தின் உணர்வுகள் ஒன்று சேர்த்து அந்த பார்வையின் மண்டலங்களாக மாற்றுகின்றது. அந்த பார்வையின் மண்டலங்களாக மாற்றியப்பும் எதனின்றி இது உணர்வின் தன்மை பெற்றதோ இதன் உணர்வை தவறும் தன்மை பெறுகின்றது. அந்த முதல் இருந்த நட்சத்திரம் இதிலிருந்து வரக்கூடிய இதை தினை கொண்டு அது வளரத் தொடங்குகின்றது. அப்படி வளரத் தொடங்கிய உணர்வு தான் சூரியனாக மாறுகின்றது. அப்ப அந்த சூரியனோட போது 27 நட்சத்திரங்களும் அது கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை அது சூரியன் நோக்கி வரக்கும் போது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோத தொடங்குகின்றது. அந்த மோதலில் அந்த வெடித்த அகாண்டு மோதலில் வெடித்தங்கள் வெளிவருகின்றது. அப்ப இதுக்குள் ரெண்டு நட்சத்திரத்தின் உடல் விஷயத்தன்மையும் மோதலானத்தில் வெப்பத்தின் தனம் கூடி இருக்கின்றது. ஆக இது பிற மண்டலங்களில் இருந்து எடுத்துக்கொண்ட விஷயத்தின் தன்மை இதனால் கவர்ந்திருப்பதனால் நாம் நெருக்கிற ஒரு பொருளை போட்டத்தில் எப்படி அந்த விஷயத்தன்மை பிரிகின்றதோ இந்த மோதலில் ஏற்படும் போது இந்த உணர்வு தனித்தன்மையாக பிரிகின்றது. அதே சமயத்தில் இதன் தொடர்களில் இங்கே நட்சத்திரங்கள் வரைந்தாலும் இதன் உணர்வு கொண்டு ஒரு முதல்ல எந்த உணர்வை நுகர்ந்து கொண்டதோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த வெள்ளிக்கோள் இந்த உடிக்கட்டைகளை எடுத்து அது வளர்கின்றது. அதே சமயத்தில் விஷத்தின் உணவாக கொண்ட இதொன்று சூரியன் உயிர்ப்பு வட்டத்தை வந்து அது கோளாக இந்த விஷத்தின் தன்மை அது உணவாக கொண்டு அது கேது கோளாக வாழ்கின்றது. இதற்குத்தான் காரணத்தை இருக்கின்றது. அப்ப அந்த கெய்தி சமயத்தில் ராகு இது ரெண்டும் மோதியத்தின் கரிய உணர்வு வருகின்றது. ஆக இந்த நாம் உணர்வு நுகர்ந்தப்பும் உலகின் தன்மை கொண்ட நமது தொழில்களுக்கு இது உணர்வுகின்றதுதான் ராகு என்று அப்ப நாம உடல் அந்த தொழில்களை நமக்கு பாதுகாப்பாக நிலை வைத்துக் கொள்ளும் சக்தி வருகின்றது தான் ராகு. ஆனாலும் இந்த ஒளிக்கட்டைகள் இது வியாழன் கோளுக்கு சென்றக்கம் எத்தகைய நட்சத்திரங்களின் மோதலை இங்கு வருகின்றதோ இந்த வியாழன் கோள் உபகோளங்கள் 27 உண்டு. முதல் இதே போல தன் உணர்வின் தன்மை எடுத்து 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 இப்ப நமது சூரியன் எப்படி எடுத்துக்கொண்டதோ இதே போல வளர்ச்சி கோள்களில் அதிகமாகி இந்த சுழற்சியின் ஈர்ப்பட்டும் இதே போல தன் உபகோள்களை அதை தேடி அதை வளர்த்துக் கொள்கின்றவர். அந்த வளர்த்து கொண்ட உணர்வுக்கு தக்கதால் இந்த வியாழன் கோள் 27 நட்சத்திரங்கள் உணர்வை ஒன்றாக சமைத்து அது உணர்வின் தன்மை ஆவியாக மாற்றி உரைப்பணியாக மாற்றுகின்றது. இவை கலந்து கொண்ட உணர்வுகள் வெளிவரப்பும் போது இந்த வியாழன் கோள் அதிகமாக சுழற்சி ஆகும் போது எல்லாவற்றையும் இவர்கள் இணைத்து ஒரு புதுவிதமான அணுக்களை இணைத்துக் கொள்ள ஒரு காரணமாக அமைகின்றது. இப்ப நமது உயிர் நம் உடலுக்குள் இருந்தப்போ எந்த உணர்வின் தன்மை பெற்றமோ இன்னொரு வேதனையின் உணர்வு வரப்போம் போது இதை உணர்வு நம் உயிருடன் சேர்க்கப்படும் போது எதன் வலுவோ அவர்கள் இங்கே நமக்கு மாற்றுகின்றது. ஆகவே இந்த நம்ம உயிர் இந்த உடலான கோளுக்கு உயிர் உருவாக இருக்கின்றது. இதே போல இந்த பிரபஞ்சத்திற்கு சூரியன் தன்மை ஆனாலும் வியாழன் கோள் அது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு குருவாக இருக்கின்றது. ஆகவே இந்த குரு என்று வியாழனுக்கு அழைப்பார். ஆகவே இந்த உணர்வு அதனுடன் சேர்க்கப்பட்டு இதனுள் மோதப்படுப்பும் போது இது ரெண்டும் இணைந்து புதுவிதமான அணுக்களாக மாறும். இதற்கு ஊடுருவி போன இந்த மின்னலில் கதிரிடு இதற்கு ஊடுருவினால் இது ரெண்டும் ஆண் பெண் என்ற நிலையை உருவாகும் போது இதற்குள் ஊடுருவுகின்றது. அப்ப இதே அணுக்கள் அங்கே வளர்ச்சி அடைகின்றது. இப்போ இதே போல அந்த வளர்ச்சி அடைந்து செல்லும் தன்மைதான் அதாவது சூரியன் இதை கவரும் தன்மை வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இது செவ்வாய்க்கோள் இந்த உணர்வின் அதிர்வு ஓசைகளை அதுக்குள் பதிவுத்தன்மை வருகின்றது. அப்படி பதிவுத்தன்மை அனுப்பும் போது ஓசையின் உணர்வு ஞான கோளுக்குள் கவர்ந்து கொண்டு அதன் அருகில் இருக்கக்கூடிய அதன் செவ்வாய் கோளுக்கு அது பெறக்கூடிய தகுதி பெறுகின்றது. அப்ப அது நாதகாரகம். அதனை எந்த பொருள் அவங்களோட சேருவது அதன் உணர்வு எதுவோ அதை அதன் மனங்களையும் அதன் குணங்களையும் அந்த உணர்வுகளை இசையாக மாற்றும் சக்தி வருகின்றது. ஆகவே எது செவ்வாய்க்கோடு இதை போல வைக்கின்றன. அதனால் இந்த மோதலில் இங்கே நெருப்பு எப்படி வருகின்றதோ இதை போல மோதலின் உணர்வின் தன்மை இதுக்குள் வந்து வியாழன்கோடு மோதும் போதும் அந்த உணர்வை இசையாக அது இசையை இயக்கும் அணுவாக மாறுகின்றது. அப்ப அது செவ்வாய்க்கோள் அதை கவரப்படுத்தும்போது அந்த இசைத்தன்மையை ஊற்றும் அந்த செவ்வாய்க்கோளாக மாறுகின்றது. ஆக இப்படி அது வெளிப்படுத்தும் உணர்வு வெளிவந்தது. சூரியன் தன் உணவாக உட்கொள்ளும் தன்மை பெறுகின்றது. அந்த உணவாக உட்கொள்ளும் அந்த தன்னத்தில் புதன்கோள் அது கலந்து கொள்கின்றது. பலவிதமான உணர்வு கலந்து கொண்டதும் அது உலோகத்தன்மை அடைய செய்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அருந்து வரக்கூடிய தன்மையும் ஆவியாக பிரிந்த நிலைகளையும் இதை சனிக்கோள் எடுத்து நீராக மாற்றுகின்றது. ஆனால் வியாழன்கோள் தன் 27 நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் எடுத்து ஆக தனது வேகத்தில் அது வெப்பத்தின் தன்னல் கூடி ஆவியாக மாற்றி மேற்பாறை அது உரையின் தன்னருக்கு நாம கரண்டை பாய்ச்சிய பின் ஐஸ் பெட்டியாக மாறுகிறோம். அதே கரண்டை பாய்ச்சிய பின் அது நெருப்பாகவும் மாற்றுகிறது. இதைப்போலதான் பலவிதமான உணர்வுகள் அமைதிப்படுத்தி போர் முறை இல்லாதபடி அவன் உணர்வின் தன்னை வேக வைத்து அமைதித்தன்மை தரும் தன்னை எதிர்க்கில்லாத நிலை. அதனால் 27 நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் சேர்த்துக் கொள்கின்றது. இனி காதங்கள் இதெல்லாம் வரும். ஆனா இந்த உண்மை எதிலிருந்து வருதுன்னு தெரியாது. கோள்களை பிரித்து தான் எழுத முடிவதாக சூரியனுக்கு நேரா வரும்போது ஒரு கோடியின் தன்மை இதோட இணைந்து சுழல் வட்டத்தில் வரும்போது இதோட உறப்பும் இதைத்தான் பிரித்து காட்ட முடிவதாக இயற்கையின் உண்மை உணர்வுகளை சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் ஜாதகத்தின் தன்மை மனிதனுக்கு உகந்த நிலைகள் எழுதப்பட்டு மதத்துக்கு தக்கவாறு ஜாதகத்தை குறித்து இந்த நேரத்தில் என்ன நம்ம ஆண்டவனுக்கு ஆகாது, நம் ஆண்டவனால் இதை மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இனங்களுக்கு தக்கவாறு இந்த ஜாதகத்தை எடுக்கும்போது இப்ப நாம மதங்களை எடுத்துக்கொண்டா முஸ்லீம்களுக்கு ஒரு மணிக்கு ஆகாது, ஆனா இந்துக்களுக்கு ஒரு மணிக்கு ஆகும். அதே இந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த ஒரு மணிக்கு ஆகாது, 1.5 மணிக்கு ஆகாது. இப்படி அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை படைத்து இந்த உணர்வின் தன்மை பரிவானத்தை அந்த நினைவே அவங்களுக்கு ஊற்றுகின்றது. என எதை சமைத்து எதன் உணர்வு எடுத்துக் கொள்கின்றனோ அந்த உணர்வின் பரிவுதான் அங்கு செயல்படுகின்றதை தவிர ஆகும் ஆகாது என்ற நிலையில் மனிதனால் நுகரப்பட்டு உணர்வின் தன்மை தனக்குள் பரிவாற்றுவது இந்த நிலைதான் இங்கு வருகின்றதால இந்த கோழியின் இயக்கத்தில் மனிதன் இல்லை. ஆனால் இந்த கோழியின் இயக்கத்தில் காற்றலைகள் வரப்படும் போது எந்த கோழின் தன்மையிலோ தாவர இனங்களுக்கு கேடு. அதாவது சனிக்கோளின் தன்மையில் இருக்க நம் மைய நிலைகள் வரப்படும் போது சனிக்கோள் அந்த பக்கம் போனா எந்த பக்கம் திசை கிடைப்பு என்றதோ அந்த உணர்வு கரைந்து மற்றதோட கலக்கப்படும் போது அந்த மேகங்களோடு சேர்த்து மழை நீராக கொட்ட செய்கின்றது. அந்த மழை நீர் கொட்டவில்லை என்றால் அது போகும் பாதங்களில் எங்கே வீரப்பசு இருக்கின்றதோ அதை பூரா தன் சுழற்சியால் தகுந்து அழுத்தத்தின் தன்மை வரப்போம்போது அதே சுழலின் தன்மை மோதச் செய்து கடலின் தன்மை உறிஞ்சும் தன்மை வருகின்றது. அது மேகத்தில் அதை உறிஞ்சி செல்லும் போது நெடுக்கூடி மேலே சென்ற பின் அது மேக நீர்களாக அதை மாற்றி ஏனென்றால் இதற்குள் அந்த உப்பு நீர் கடலில் இதைத்தான் மேலே எடுத்துச் செல்கிறது. உணர்வின் தன்மை மோதப்படும் போது இதன் ஆவின் தன்மை நிலை கூடி அது மாற்றி விடுகின்றது. ஆயுதம் மழை நீராகவும் நம்மளுக்கு கொட்டுகின்றது. இப்படியெல்லாம் அந்த இயற்கை செயலாக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் நாம் கடவுள் எப்படி இயக்குகிறார் என்று சொல்லலாம். இதை நான் கடவுளாக மாற்றோம் எதன் உணர்வு அழுத்தங்கள் அதிகமாக போது அது உண்மைந்து அதை இயக்குவதுதான் கடவுள் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு இயக்குகின்றனர். தெரிந்து கொள்வதற்கு தனி ஒருவன் எவனுமில்லை, ஒருவினை கடவுள் ஒருவினை தேவன் என்று எங்க இருக்கிறான் சொல்லுங்க. ஒன்றிலே எதுவுமே ஒன்றில்லை. ஒன்று இப்ப சனிக்கோள் எடுத்து அந்த உணர்வுக்கு அப்பாது வரைய செய்கிறது. அப்போ அது எதன் பக்கம் உமைத்துகின்றது அந்த பக்கம் மழைக்காலமாக இருக்கும். அப்ப நமது சூரிய குடும்பத்தில் எதன் மூலமாக இது செல்லுகின்றதோ அந்த பகுதியெல்லாம் மழைக்காலமாக போது அதீத மழையாக வந்துவிடும். அதனை சதருந்து இதை போல மின்னல்கள் ஏதாவது 2 நட்சத்திரங்கள் மின்னலாகும்போது இந்த உளுத்த அழுத்தம் அறிவானத்தில் இது பிரிக்கப்பட்டு எந்த பக்கத்தில் மற்றதோடு மோதுகின்றதோ அந்த சனிக்கோள் இல்லாத காலங்களில் இது பிரிக்கப்பட்டு மோதலான அந்த ரகத்தில் மேகக்கூட்டங்களாக மாறி இப்ப இங்க மின்னலான இதெல்லாம் வேறொரு பக்கத்தில் வருகிறது. அங்கு அதிகமாக மழை இந்த மின்னல் மோதிய இடத்தில் வராது. ஆனால் இதை போல மேல் வான்வீரியம் இந்த இயற்கை நேரங்களில் அது செயல்படுகின்றது. ஆக இந்த ஜாதகங்கள் குறித்தாலும் வானியல் சாஸ்திரங்கள் குறித்தாலும் அந்த குறித்த நேரத்தில் இந்நேரம் என்று நிர்ணயம் பண்ணி சொல்ல முடிகின்றதா? இந்த சாஸ்திரம் ஜோசித்து சொல்லுகின்றனர் வானியலை பற்றி. ஆனா வானியல் சொல்ல உடனே இது வந்தது இந்த மாதிரி வரும் என்று அனுமானம் சொல்ல முடியும். அப்ப எதன் நிலையில் எதிர்மலையாகுது மழைக்கு சுழற்சி தன்மை வரும்போது அந்த பகுதியில் தான் மழை. ஆனா இவர் எத்தனை வானியல் சொல்லும்போது சரியா இருக்கின்றது? ஆக போகும் பாதையும் இந்த நட்சத்திரத்தின் உணர்வு தன்மை எங்க கூட வந்து இந்த விஞ்ஞான அறிவால் கவனித்தாலும் கூட அது சரியான கணக்கீடு சொல்ல முடியாது. ஆக மோதலில் ஏற்படும் போது இந்த மலைகளும் சூறாவளி வயிறு என்றும் இந்த சுழற்சியின் தன்மை வேகப்பம் வரும், அந்த சுழற்சியின் அழுத்தம் எங்கே வருகின்றதோ அந்த அழுத்தம் எங்கே வர 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 இந்த வேகத்தை கூட்டும் போது இந்த இடத்துல அழுத்தம் கம்மியாகின்றது. இது அதன் எதிர்நிலை இல்லை என்றால் அழுத்தம் சுருங்குகின்றது. அப்போ என்ன செய்வது, அந்த அழுத்தம் சுழற்பும் போது சுழற்சியின் தன்மை அடக்கி ஆகின்றது, அடக்கி ஆனால் அந்த இடத்துல மழை நீர் அதிகமாகும். ஆக இந்த புயலின் தன்மை வரும்போது வேகம் வேகத்தில் அதன் உடல் எல்லாமே கொட்டு கொட்டு கொட்டி இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் அடிச்சுப்போது அப்ப கடவுள் எப்படி இருக்கின்றார், எதன் உணர்வின் தன்மை அதில் சேர்த்ததோ அதன் உடலின் இயக்கமாக இருக்கின்றது. ஆகவே இப்போது எப்படி சூரியன் தன் பல நிலையில் அதை உறுப்புகள் எடுத்து சூரியன் தனக்குள் எடுத்து பாதரசமாக மாற்றி அது தனக்குள் வரும் தன்மையை பாதுகாத்துக் கொள்கின்றது, மற்ற விஷத்தன்மை அறிமானால் தன் பாதரசத்தால் மோதி வெப்பமாக்கி வருகின்றது, வெப்பமானத்தில் விஷங்கள் பிரிகின்றது. அந்த விஷங்கள் பிரிந்து செல்லப்படும் போது தனித்தன்மை ஆனத்தில் அதன் விஷத்தின் இயக்கத்தை அது மாற்றி தனக்குள் அதை கவர்ந்து கொண்டு மீண்டும் பாதரசமாக மாற்றுகின்றது. தன் உணவின் தன்மை உருவாக்கி தன் உணவுக்குள் உருவாக்கி மீண்டும் பாதரசமாக மாற்றி அது உலக நிலையில் வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது. காந்தம் உருவானத்துடன் விஷத்தின் தன்மை பிரிந்த பின் அந்த பிரிந்து செல்லும் கடைசி நுனியை இந்த காந்தம் கவர்ந்து வருகின்றது. இதைத்தான் நமது சாஸ்திரப்படி நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்று இந்த வெப்பத்திற்கு பேர் காரண பேர் இருக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த காந்தத்திற்கு விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. அதே சமயத்தில் இந்த காந்தம் விஷம் பிரிந்து செல்வதை கவர்ந்து கொண்டால் இது வந்து லட்சுமணா. ஆக இதை கவர்ந்து கொண்டது இது எதை கவர்கின்றதோ அந்த மனத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டது. நான் ராமா லட்சுமணா விஷம் எதன் மனத்திற்கு இயக்கக்கூடிய தன்மை, காந்தம் எவத்தை கவர்ந்து கொண்டதோ அதன் கவரும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலையை இப்படி ராமா லட்சுமணா என்று இதை காரணத்தில் வைத்து நமக்கு தெரிவிக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க, இதே போல மோதல் ஆகும்போது மோதலில் இந்த வெப்பமும் காந்தம் ஆனப்பும் எலக்ட்ரிக் ஆக எலக்ட்ரிக் என்ற ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது. அந்த எலக்ட்ரிக் என்ற நிலையில் காந்தம் ஆன பிற்பாடு இதுல வரும் நுண்ணிய அலைகளை இந்த காந்தம் கவர்கின்றது என்று இவர்களுடைய கணி. ஆனால் ஞானிகள் விஷத்தின் தன்மை இயக்கப்படும் போது இப்படி என்றாலும் இப்ப எதன் உணர்வு இந்த காந்தம் கவர்ந்தது, எலக்ட்ரிக். ஆக இந்த கவர்ந்து கொண்டு அதன் உணர்வின் தன்மை கொண்டு அது இயக்கம். அதே சமயத்தில் எதன் உணர்வு இருக்கணும், எலக்ட்ரான். ஆக எந்த சக்தியும் கொண்டு எலக்ட்ரானிக்கா மாறுகின்றதோ அதன் உணர்வின் தன்மை தனித்தன்மை ஆய்ந்தாலும் இப்ப இந்த 27 நட்சத்திரங்களில் வரக்கூடிய உணர்வுகளை அது தனித்தன்மை அந்த பால்வெளி மண்டலத்திலிருந்து அதன் சூரியன் கவரும் பாதையில் மற்ற கோள்களுக்கோ அல்லது மோரி மின்னல் ஆவதற்கு முன் அது வேகமாக இருக்கின்றது. அந்த வேகமாக இழுக்கப்படும் போது இந்த மின் அணுக்களாக செதறுண்டு ஓடும் போது அந்த நட்சத்திரத்தின் உணர்வு அழுத்தமானால் இது மற்ற நட்சத்திரத்தால் அணுக்களான இது பிரிக்கப்பட்ட நிலையில் இது வரப்போம்போது இந்த அழுத்தத்தால் பிரிந்து ஓடுகின்றது. எப்படி வேப்பமரத்தின் உணர்வு கண்டு இங்கே மற்ற ரோஜா மனமும் மற்றதை பிரிந்து ஓடுகின்றதோ இதை போல அங்கு ஓடும் தன்மை வருகின்றது. அப்படி ஓடும் தன்மை வரப்போம்போது இதனுடைய அழுத்தம் தாழாது மற்றவர்த்த உணர்வோடு சேர்ந்து இது மோதுகின்றது. அவன் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்றாலும் இதை என்ன செய்து புது விதமான நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி புது விதமான உணர்ச்சிகளை திசை திருப்பும் தன்மை என்று இது எதனால் உருவாக்கின்றது, அந்த நட்சத்திரங்கள் இருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் இதமாக செயல்படுவதனால் நீட்டார் என்ற விஞ்ஞானியின் கண்டுதனால் புதுவிதமான உணர்ச்சிகளை மாறுகின்றது. அது எதனுடன் எதன் நீட்டான் ஆகின்றதோ எதனுடன் எதன் எழுதி வந்து புரட்டான் எதன் உணர்வானதோ அதன் சக்தியாக அதை இயக்கம் என்று அந்த காரணத்தை இருக்கின்றது. நமது ஞானிகளோ இங்கே வெப்பத்தை விஷ்ணு என்றும் காந்தத்தை லட்சுமி என்றும் காந்தத்தால் கவர்ந்து கொண்ட அந்த இருந்து லட்சுமணா என்றும் இப்படி மூன்று நிலைகள் இயக்குகின்றன. முதலில் சொன்னோம் ஆரம்பத்தில் உருவாக போவது வெப்பம் ஆதி பராசக்தி, காந்தம் ஆதி லட்சுமி, இங்கே அதே சமயத்தில் இந்த விஷம் என்ற நிலைகள் ஆதிசக்தி. இப்படி மூன்று செயல்கள் ஆகிய அங்கே சக்தி ஆகின்றது. இங்கே வெப்பத்தின் தன்மை உருவாக போவது ஆண்பாலாக காட்டுகின்றனர். ஆனால் அதே சமயத்தில் விஷ்ணுக்கு காளி என்றும் பேரை வைப்பார்கள், ஒரு இயக்க சக்தியின் தன்மை கொண்டதும் பேரை வைப்பார்கள். ஆகவே இங்கே காந்தம் லட்சுமி. ஆக இந்த விஷத்தின் தன்மை திருத்தி செல்லும்போது ஆதிசக்தி. இதுதான் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு நாராயணன் இந்த உலகை ரசிக்கிறான் என்ற நிலையை சூரியனுக்கு நாராயணன் என்று காரண பிறகு நான் காந்தத்தால் கவர்ந்து கொண்ட உணர்வு இருக்கும்போது இதெல்லாம் காந்தம் எது கவர்ந்ததோ எதன் உணர்வு தன்னுடன் சேர்த்ததோ அதே போல ஒன்று வளைந்திருந்தால் அதன் ஈர்ப்புக்கு சென்று அதன் இதுதான் கிரேதா யுகம்
கவர்ந்து கொண்ட உலகம், கவர்ந்து கொண்ட உலகம் அதன் வழி வளர்கின்ற கிரேதாயுகம் என்று பேர் வைக்கின்றார். இன்றும் கிரேதாயுகம் இருந்து கொண்டுதான் இருக்குது, கிரேதாயுகமும் இருந்து கொண்டுதான் இருக்குது, துவாராக யுகமும் உருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்கிறான் என்றால் உணவின் தன்மை உயிரை பற்றி உணவின் தன்மை அதை அறிவாக தெரிந்து கொள்கின்றோம். அதான் உயிரின் தன்மை அகக்கண் என்றும் புறக்கண்ணால் நாம் என்ன செய்கிறோம், கண்களை கண்ணன் என்றும் கருவழி ருக்மணி பரிவாக்குதல் என்றும் காந்த புலனும் சத்தியபாமன் கவர்ந்து உயிரின் தன்மை உண்மையின் உணர்வு எதுவோ எதை பறிந்து கொண்டதோ அதன் உணர்வை கவர்ந்து உயிருக்கு எட்ட செய்து அந்த உணர்வின் தன்மை நம்மை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள். சொல்றது சத்தமா இருக்குங்களா? ஏனென்றால் இதே போலதான் இது கிரேதாயுகம், சூரியன் கோள்கள் இதெல்லாம் அதனதன் எதன் நிலைகளை நட்சத்திரங்கள் ஆனாலும் எதன் உணர்வு தனக்குள் பெற்றதோ அது கிரேதாயுகம், தன் உணர்வின் தன்மை எது பெற்றதோ அதே நிலைகள். இதே போல ஒன்றுடொன்று மோதப்படும்போது பலவிதமான வர்ணங்களும் பலவிதமான குணங்களும் பலவிதமான உணர்வுகளும் வான்வீதியில் நடக்கின்றது. இப்படி கவர்ந்து கொண்ட உணர்வில் சூரியன் அந்த பாதரசமாக உருவாக்கப்பட்டு மோதப்படும் போது கலர் ஆறு, கடைசியில் தனித்து நிலைகள் ஓடும்போது ஏழு. ஆக ஆறு அறிவு ஆறு உணர்வு கொண்டு ஓர் அறிவென்ற ஒளியின் தன்மை அடைகின்றது. இதே போலதான் மேலே ஏழு உலகமானாலும் இதே உணர்வின் தன்மை பெற்று பல உயிரினங்கள் ஆகிய மனிதனானால் அறிவு ஆறு, ஏழாவது அறிந்திடும் அறிவு ஏழு. ஆக அந்த அறிவின் தன்மை கொண்டு தெரிந்து வாழும் தன்மையும் தெளிவான நிலையில் பெற்று ஈரேழு லோகத்தை வென்றவன் வின்சென்ட் தான் என்று சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுது. சத்தமாக ஈரேழு லோகத்தை வென்றவன் ஆக மொத்தம் சூரியன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதே உணர்வுகள் பலவாகி மனிதன் ஆறாவது அறிவாகவும் நஞ்சை பிரிக்கின்றது சூரியன். ஆக மனிதனானத்தின் உடல் நஞ்சை பிரிக்கின்றது, நஞ்சை பிரித்தின் உணர்வின் தன்மை கொண்டு எதனுடைய இணைக்கின்றதோ அதன் உணர்வின் தன்மை வளர்க்கும் சக்தி பெற்றவன் ஆறாவது அறிவு. இது வானக சாஸ்திரத்தை அப்ப கடவுள் என்ற தனித்தன்மை எது? தன்மை இதெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். சத்தன சந்தர்ப்பங்கள் தான் அதை இயக்குகின்றது. அதனால ஆறாவது அறிவு கொண்டு ஒன்று ஒன்றின் இயக்கப்படும் உணர்வின் தன்மை. ஆக புதுவிதமான உருவாகி அதன் வழி அது உருவாகின்ற பிரம்மா, இது பரபிரம்மம். பிரம்மாவை சிறப்பிடித்தான் ஆறாவது அறிவு. ஆக மொத்தம் ஒரு தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் உணர்வு நாம் நுகரப்படும் போது அதன் உணர்வை நம் உயிர் வளர்க்கின்றது. இப்படி வெப்பமாக ஆவியாக மாறும். இதே மாதிரி அதிகமாக பேசப்படும்போது இந்த மோதலில் ஏற்படும் ஆவித்தன்மை இது நேராக ஆக 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 என்ன செய்யுது, நமக்கு நீராக மாற்றுகிறது. இப்ப வாங்கி இதில் எப்படி நடக்கின்றதோ இதே போல இங்க இருமல் வருதுன்னு ரெண்டு மோதல், அந்த மோதல் ஒன்றோடு ஒன்று மோதப்படுக்கும்போது சரி சிக்கிறது. இங்க நீராகி மறுபடியும் வழிஞ்சு என்ன செய்யுது, இங்க எதிர்நிலை ஆகப்படும் போது இந்த சரியின் தன்மை இது வெளியே திறகி தான் சிரமமாகும். ஏன்னா ஒவ்வொரு இயற்கை நாம எப்படி இருப்போம், நாம தப்பா செய்யணும் நல்லதான பேசணும், எந்த கடினமான உணர்வை எடுத்து பேசுறோமோ இது ரெண்டு உள்ளுக்கு போய் நடக்கதான் செய்யும். ஏன்னா கடுமையான உணர்வு நாம எடுத்து பேசணும் இதேதான். இப்ப இதே போல நீங்க சாதாரணமா இருக்கிறீங்க, இந்த பேர் சண்டை போடுறத நீங்க எடுத்து நுகர்ந்து பாருங்க, உள்ளுக்கு இந்த இருமல் கண்டிப்பா வரும். எனக்கு இது நிறைய ஆகும்போது ஆவின் தன்மை அடையும், ஆவின் தன்மை கண்ண கூட தண்ணி வந்துடும். இதே உணர்வுகள் நாலா பக்கம் சிதறுண்டை நீராக வருகிறது. அப்ப இது யார் உருவாக்கணும், நாம் நுகர்ந்த சந்தர்ப்பங்கள் எதன் உணர்வு அழுத்தமோ அதன் வேலைகளை செய்யும். நான் வேணும்னா இருமுறேன் நல்லதான பேசுறேன், ஏன் இருமல் வருது, இதெல்லாம் நம்ம சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைகள் எப்படி இயக்குகின்றது என்பதை நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் தவறு செய்யவில்லை. சந்தர்ப்பங்கள் பிறவிய உணர்வு நாம் நுகரப்படும் போது அதன் உணர்வின் இயக்கங்கள் நம்மை எப்படி ஏற்றுகின்றது, ஏன்னா கடினமான நிலைகள் இருக்கும்போது இங்க உராயம் உள்ளது. அப்ப என்ன செய்யுது, இஸ்வரமெல்லாம் வாடிப்போம். அப்ப அந்த அடுத்தத்தின் தன்மை உரப்பும்போது எதிர்நிலை மோதல் வரும்போது நிச்சயம் இங்கிருந்து வரலைங்க, இந்த அறிவைத்திலிருந்து வரும். இது ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிற போது இது வெளியேற்றும் தன்மை வரும். அப்ப இது வெளியேற்றவில்லை என்றால் உள்ள தீமையின் தன்மை வரையும். நுகர்வம் சாதாரணமா வானிகளை பற்றி தான் நம்ம பேசுறோம், இருந்தாலும் அதில் உள்ள விஷத்தன்மையில் நமக்கு மோரி உள்ளிருந்து நாம் நுகர்ந்து உயிருடன் மோதப்படும் போது அந்த உணர்வு எண்ணங்கள் இருக்கும். இதான் ராமாயணத்தில் நினைச்சுக்கிறான், தீமை என்ற நிலைகள் வளரும் நுகரப்படும் போது வாரி அந்த உணர்வின் தன்மை. இந்த வாலி என்ற நிலை அடைகின்றது. சுக்ரீவன் மனிதனாக பிறந்து உணர்வின் தன்மை மற்ற இருளை நீக்கி உரியின் தன்மை பெற்றது சூரிய நட்சத்திரம். சுக்ரீவன் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறார். ஏனென்றால் அதிலிருந்து வரக்கூடிய சூரியன் கலந்தார். இது வானகர் படை தாவி சொல்லும் தன்மை பெற்றது. ஒரு வேதனைப்படும் உணர்வை சூரியன் பெற்றுக் கொண்டார், தாவி சொல்லும் தன்மை பெற்றது. அது வானகப்படை, அது சுக்ரீவன். எது சூரியன் நட்சத்திரம் தருவது வேதனை உணர்வு தான் வாலி. ஆனால் யாரை பார்த்தாலும் உணர்வின் தன்மை இங்கு தாக்குகின்றது. ஆக எதிர்நிலையான உணர்வு தோன்றும் சூறாவளி. ஒரு மனிதன் வேதனை என்று உணரும்போது நமக்கு சூறாவளியா மாறும். ஆக இதே போல சந்தர்ப்பங்கள் எப்படி மாறுகின்றது. ராவணின் பக்தன் ஆஞ்சநேயன் இப்ப தீவிரம் நீக்கிய சுர நட்சத்திரம். அதன் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் ஈடுபடுகின்றது. அந்த உணர்ச்சியில் தாங்கிட்டும் இப்ப நாம் ஒருத்தர் வேதனைப்படுகிறார் என்றால் அந்த வேதனையான உணர்வு உறுப்புகாதபடி தடுத்தல் வேண்டும். அப்ப தடுப்பதற்கு என்ன செய்யறது? இஸ்ரா என்று கண்ணின் தன்மை பூர்வ மத்தியில் வைக்கப்படும்போது இந்த தீமை என்ற உணர்வு வராதபடி தடுக்கும் சக்தி பெறுகின்றது. ஏனென்றால் ஒருத்தன் வேதனை உணர்வு நமக்கு உறுப்புகாது தடுத்தல் வேண்டும். பாசத்தால் நாம் கண் விழி கருவிழி என்ன செய்து கவர்ந்து பரிவாக்கி விடுகின்றது. பரிவானத்தின் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் அந்த உடலிருந்து வரக்கூடிய உணர்வினை நம் உயிரிலும் மோதை செய்து நாம் அறிகின்றோம். அதான் கண்ணுகளுக்கு பேர் கண்ணன் திருடன் என்று. அதுக்கு பேர் திருடன் எதை ஏற்றாலும் அவன் தேடிக் கொள்வான். அவன் நோய் என்ற உணர்வு வரப்படும் போது இந்த கண்கள் பதிவாக்கியப்போ அதன் உணர்வின் தன்மை தனக்கு வடித்து உயிருடன் மோதப்படும் போது அந்த வலிமை நம் உடலுக்கு சென்று விடுகின்றது. இந்த ஆறாவது அறிவார் இதை தெரிந்து கொள்கின்றோம். வேதனை என்ற உணர்வு நாம் தெரிந்து கொண்டது இந்த ஆறாவது காத்திகையார். அது தீமை வழிவிக்கும் என்று தெரிந்து கொண்டது தீமை நீக்கிய உணர்வு ஆறாவது அறிவார் இங்கே தடுத்து நிறுத்த வேண்டும். அப்ப தடுத்து நெருக்கினால் உள்ளுக்கு போகாதபடி அது தடைப்படுத்துகின்றது. அப்ப தடைப்படுத்த நிலைவரப்பும் போது இந்த கண்ணின் நினைவு உயிர் வந்து இதுவும் காந்தம் தான். ஏனென்றால் கவரும் சக்தி வந்து இதை கண்ணின் நினைவை அருளை மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று இந்த உயிருடன் உராயப்படும் போது இந்த உணர்வு உள்முகமாக செல்லுகின்றது. வெளியில இருந்த தீமையை உள்வாதபடி உள்ளுக்கே சென்றப்பும் இந்த உணர்வு அழுத்தமானத்தும் இதுக்கு எதிரே இதை தள்ளிவிடுகின்றது. தனித்தன்மை கொண்ட நம் உடல் உள்ள அணுக்களை அங்கு அழைத்துவிட்டப்பின் ஈர்க்கும் சக்தி குறைகின்றது. பின் இந்த உணர்வின் தன்மை தள்ளிவிடுகின்றது. இப்படி தள்ளிவிட்டால் என்ன செய்யும்? அதை நம்ம ஆன்மா அந்த வேகமான இயக்கத்தை தடைப்படுத்துகின்றது. தடைப்படுத்திய பின் நான் என்ன செய்யணும்? அந்த திரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று வலிமை சேர்த்துக் கொள்ள வேண்டும். வலிமை சேர்த்துக் கொண்டப்ப நாம் யாரை பார்த்தோமோ அந்த உடலில் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரவர்கள் அங்கே படர வேண்டும், அந்த உடலுள்ள திணிகள் நீங்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்கும். ஆனால் அந்த தீமை அறிந்து கொண்டது இதை மாற்றி இந்த உணர்வின் தன்மை நமக்குள் திருப்பியத்து நம்ம சொல்லாக வெளிப்படுத்துகின்றோம். ராமனின் பக்தன் யாரு? ஆஞ்சநேயன். இதே உணர்வின் தன்மை நாம் சொல்லப்படும் எண்ணம் சீதா ராமா சுவையின் உணர்ச்சியின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் எதன் உணர்வின் தன்மை தாவி சென்று அந்த நோயாளியின் உணர்வுக்கும் நுகழ்கின்றது. அந்த செய்தியை பட்ட பின் கண் கவர்ந்து உயிரிலே மோத செய்கின்றது. மோதியத்தில் அந்த உணர்வு வாயுவாக மாறுகின்றது. ஆஞ்சநேயன் ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாயு பெற்றவன். இப்படி அவன் உடலுக்குள் சென்று அந்த உணர்ச்சிகளை மாற்றி அவன் வேதனைகளை குறைத்து அவனுக்குள் அந்த நல்ல ஞானத்தை அது திசை திருப்பி இதை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை திருப்புகின்றது. அவன் ஒரு மந்திரி. ஆஞ்சநேயன் யாரு? அவன் ஒரு மந்திரி என்று தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே எதன் உணர்வு கொண்டு இந்த யோஜனை கூறும்போது அவன் வேதனை விடுத்து இதன் உணர்வு அவன் பின்பற்றினான் என்ற அந்த உணர்ச்சியில் அவனை காக்கும். இப்படித்தான் நாம இப்ப அடுத்த உடனே அவன் வேதனைப்படுகிறார் என்ற உணர்வை நாம் நுகர்ந்தார். அந்த வேதனையான உணர்வு நம் உடலுக்கு சென்று அந்த வாலி என்ற நிலை உள் சென்றார். இங்க என்ன செய்து இரணியன் நம்ம நல்ல குணங்களை கொண்டு விடுகின்றான். தான் இரணியனை மடிமீது வைத்து பாசப்படி மீது நரன் நாராயணன் இரணியனை பிறந்தான். எப்படி சூரியன் தனக்குள் பாதரசத்தால் தீமைகளை பிளக்கின்றதோ இதை போல தன் உணர்வின் தன்மை கொண்டு தீமை உள்புகாத தடுத்து உணர்வின் வலிமை சேர்த்து இதை பிளத்தல் வேண்டும். இப்படி நாம் செய்ய தவறினால் இயற்கை நிலைகளை மாற்றி அமைக்கும் சேர்த்த ஆறாவது நிலை கொண்டு இதை தீமை நீக்கி நல்லுணரை உருவாக்கும் இந்த தன்மை விட்டுவிட்டால் நம் உடலின் நிச்சய கொண்டார் அது உணர்வின் தன்மை இதிலிருந்து மாறு. அதாவது நம்ம தீமையின் உணர்வை நம்மை ஆட்கொள்ளும். இதிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும். இதெல்லாம் காரியங்கள் தெளிவாக கூறப்படுகின்றது. கடவுளின் அவதாரம் பத்தாவது நிலை என்று. ஆனால்தான் இப்ப வேதனைப்படுவோர் உணர்வின் தன்மை மனிதன் பரசுராம் சமப்படுத்தும் நிலை பெற்றவர். ஏனால் பலராம் பல எண்ணங்களை நாம் சுவாசிக்கின்றோம். ஆக பல எண்ணங்கள் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் அதன் உணர்வை மாற்றி அமைக்க வேண்டும். இப்ப பரசுராம் என்ற நிலை வரும்போது நாம் மனிதனா இருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம்? அது பாவமே நெற்றி நல்லதா இருந்தா நல்லது செய்தான் இப்படி இருக்கிறானே என்று இந்த உணர்வை கவரப்படும் போது அவன் உடல்ல வந்தது வியாதி, அவன் மனித ரூபத்தை கெடுக்கின்றது. அதே உணர்வின் தன்மை வந்தா இது பரசுராம் சிவந்தன். ஒரு மனிதன் உணர்வு இறக்கப்பட்டு அவனை காக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த காத்திரும் உணர்வு இவனுக்குள் வந்து வறுமை வருகின்றது. அதனால்தான் பரசுராம். ஆக இந்த தீமைகளை வென்று உணர்வின் தன்மை ஒளியின் சக்தி அகற்றவர். அதான் அவன் விஷ்ணு என்று நிறைய வரும்போது உயிருடன் ஒன்றி உயிரை போன்று ஒளியின் தன்மை பெற்றது. இப்படி அடைந்தவன் தான் என்று இருக்கக்கூடிய நிலையில் துருவ நட்சத்திரம். ஆகவே இது ராமன் நினைச்சுதான் விஷ்ணு தனுஷை எடுத்துக் கொள்கின்றான். உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மை தீமையை நெருப்பு போட்டதும் தீமையை எப்படி பழக்கின்றதோ அதன் உணர்வை எடுத்து ராமன் இதை எடுத்துக்கொண்ட பின் பரசுராமனை ஜெயிக்கின்றான். சமப்படுத்தும் நிலை வந்தாலும் மனித உடலின் இச்சையிலிருந்து ராமன் இப்படி ஜெயிக்கிறான் என்று காவியத்தை தெளிவாக கொடுக்கப்படுகின்றது. அல்லவா ராமாயணத்துல எவ்வளவு பெரிய பொருளை கொடுக்கிறாங்க, அது யாராவது நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறாமா என்ற. ஆக ராமன் என்ன செய்தான், ஆக சீதாவை ராவணன் அடித்து கொண்டு போனான், படாத பாடுகளும் படுத்து விடுறானே. ராமனுக்கு எல்லா சக்தி இருக்குன்னு சொல்றான், இதையும் படுத்து விடுறான், என்ன ஆனாலோ ஏதானாலோ என்று ராமாயண காவியங்களை பாருங்க. சீதா பற்றி எண்ணும் போது இவரே என்ன, சீதா ராமா. ஆக ஒரு நேரத்தில் சிக்கி தவிக்கும் உணர்வு, அந்த உணர்ச்சியால் அந்த இருளுக்குள் இவனுடைய நல்ல செயல்களை விடாதபடி ராவணன் சிறைப்பிடித்து விடுகின்றான். ஆக அதிலிருந்து தோன்றும் உணர்வு ராமன் என்ற நிலையோ எந்த குணமும் அந்த உணர்ச்சியின் செயலற்றதன் நிலையை கொண்டு அடங்கி விடுகின்றது என்று உணர்த்துவதற்குத்தான் இங்கே தெளிவாக கூறுகின்றான் ராமன் பரவரிக்கின்றான் என்று. ஆனால் இங்கே லட்சுமணன் மிகவும் சீதாவுக்காண்டி காவல் இருந்தும் அதை மீறி சென்றாள். ஆக விஷத்தின் தன்மையை பாதுகாப்பானது, விஷத்தின் தன்மை உணர்த்துகின்றது, ஆனாலும் அவனால் தடுக்க முடியவில்லை. அப்ப ராமன் அவங்க இதாகிவிட்டால் அவனை தேடி போகாமல் என்னை தடுக்கின்றான், இங்கிருந்து அவனை காப்பதற்கு பாதாக எனக்கு என் கவலா இருக்கின்றாய். இப்ப சூதுகின்ற நிலையில் இங்க சொல்லியிருந்தான். இப்ப நம்ம நினைக்கிறோம் ஒருத்தருக்கு உதவி சொன்னாலும் கூட உடனே சந்தேகப்படுகின்றோம். இதேபோலதான் இந்த உணர்வின் இயக்கங்கள் நம்மை எப்படி இயக்குகின்றது என்பதனை ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்கின்றது. ஆகவேதான் வாலியின் தன்மை இது சூரியனின் பிள்ளைதான். வேதனைப்படும் உணர்வுகள் சூரியன் எடுத்துக்கொள்கின்றது, அதனுடைய சூரியன் பிள்ளைதான் வாலியும். அதே சமயத்தில் சுக்ரீவனும் சூரியன் பிள்ளைதான், ராமனும் சூரியன் பிள்ளைதான். எதன் சுவையும் உணர்ச்சியில் மனிதனுக்கு உருவாகி அந்த உணர்ச்சியின் தன்மை வெளிப்படுகின்றது சீதா ராமா. அந்த மகிழ்ச்சி கூறிய உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சியில் தோன்றி அந்த எண்ணங்கள் எப்படி தோற்றுவிக்கின்றது, நாம் எப்படி தோற்றுவிக்க வேண்டியதான் ராமாயண காவியத்தை இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றனர். ஆகவே நாம் இதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும்.